பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அன்புக்கு அளவு இல்லை, அந்த அன்புக்கு ஈடாக வேற எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே அன்பை தான் தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். ஆமாம், இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருக்கிற அதே அன்பை தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். வாங்க இதை பற்றி இன்னைக்கு அதிகமாக நம்ம கற்றுக்கலாம்.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன்.
இந்த அஸ்டானிஷிங் லவ் ஆஃப் காட் பாட்காஸ்ட் சீரீஸில் கடைசியாக நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, தேவனுடைய அன்பை நம்ம நமக்குன்னு உரிமை கொண்டாடி அதை பர்சனலைஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தேவன் நம்ம எல்லோரையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறத விட தேவன் என்னை நேசிக்கிறார், என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம தனிப்பட்ட வகையில் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். அதனால தேவனுடைய அன்பை நம்ம அதிகமாக அனுபவிக்க முடியும். சூரிய ஒளியை ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுதோ அந்த மாதிரி தேவனுடைய அன்பை நம்ம பர்சனலாக எடுத்துக்கணும். பாருங்கள், பகல் நேரத்தில் சூரிய ஒளி நம்மளுக்கு கிடைக்குது, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் எடுத்து ஒரு பேப்பர் மேலே வைக்கும்போது அந்த சூரிய ஒளி கான்சென்ட்ரேட் ஆகுது, அந்த பேப்பரை அது பற்ற வச்சிருது. தேவனுடைய அன்பை இதே போல நம்ம பர்சனலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா, அதை எனக்குன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னா, என்னுடைய இருதயம் அவருடைய அன்பு நிமித்தம் அவருக்காக எரிய ஆரம்பிக்குது. இஃப் யூ வாண்ட் யுவர் ஹார்ட் டு பர்ன் வித் லவ் ஃபார் ஜீசஸ் அண்ட் டு பர்ன் வித் லவ் ஃபார் அதர்ஸ் டு ஷேர் த காஸ்பிள், தென் பர்சனலைஸ் த லவ் ஆஃப் காட் ஃபார் யூ. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறது உண்மைதான், ஆனால் தேவன் என்ன நேசிக்கிறார் இதை சொல்ல சொல்ல அவருடைய அன்பை நான் அதிகமாக அனுபவிக்க முடியும். இதுதான் நம்ம எல்லாருக்குமே உண்மை. இன்னைக்கு நம்மளுடைய எபிசோடில் எந்த விதமான அன்பு இது, இந்த அன்பை நம்ம பர்சனலைஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது எந்த அன்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இன்னொரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், இன்னும் அதிகமாக அவருடைய அன்பை நம்ம அனுபவிக்க முடியும். ரோமன்ஸ் சாப்டர் 5:8-10 அதில் பவுல் தேவனுடைய அன்பை பற்றி ஒரு சில விஷயங்களை எழுதியிருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்றாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10 பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருகளாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பெண், இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோமே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இப்படி நம்மளை நேசிச்சார்னா, ஒப்புரவாக்கப்பட்ட பெண் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சோ பவுல் சொல்றாரு, பாவிகளா இருக்கும் போதே இவ்வளோ பெரிய அன்பை விளங்க பண்ணினாரு, அவருக்கு சத்துருக்களா இருக்கும் போதே தன்னுடைய ஒரே குமாரன் சிலுவையில நமக்காக பலியாக கொடுத்து நேசிச்சாரு, இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அதிகமா தானே நேசிப்பாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் அதிகமான அளவில் அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கலாமே. இது உண்மைதானே? நல்லா கவனிங்க, இயேசு நம்மளை ரட்சித்தது ஒரு மாபெரும் அன்புனால நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய குமாரனை நம்மளுடைய ரட்சகராக நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு, இப்போ அவருடைய பிள்ளைகளாக மாறின பிறகு அந்த அன்பு குறையாது, அன்பு அதிகமாகும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய உண்மை. இதை நம்ம ஏன் மிஸ் பண்ணிட்டோம்? ரட்சிக்கப்படும் போது என்ன மாதிரி நேசிச்சாருன்றது மேலே மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ இன்னும் அதிகமாக தானே நேசிக்கிறாரு. கமான், இது ஒரு ஆச்சரியமான விஷயம், இது நமக்கு ஒரு ஆகாரமான விஷயம். அவர் முதல் விட இப்போ உங்களை அதிகமாக நேசிக்கிறார். He loves you more than when you got saved. ரட்சிக்கப்படும் போது அவர் என்னை நேசித்ததை விட இப்போ என் மேலே காட்டுற அன்பு பெருசு, ரொம்ப அதிகம். அது எவ்வளோ, அது எந்த மாதிரி அன்பு? எபேசியர் 1:6 பவுல் சொல்றாரு, டு த பிரேஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் ஹிஸ் கிரேஸ் வேர் இன் ஹி ஹாஸ் மேட் அஸ் அக்செப்டட் இன் த பிலவட். கவனிச்சிங்களா அந்த ஃப்ரேஸ? அக்செப்டட் இன் த பிலவட். இப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாரு? இந்த பிலவட் என்ற வார்த்தை ஏசுவை குறிக்குது. பிலவட் ரெஃபர்ஸ் டு ஜீசஸ். ஏன்னா இயேசுவானவர் தான் பிதாவுக்கு மிகவும் பிரியமானவர். வானங்களை திறந்து இயேசுவை பிதாவானவர் புகழ்ந்தார், வாழ்த்தினார், அப்படிதான் கூப்பிட்டார். நீ என் நேசகுமாரன், அவன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், யூ ஆர் மை பிலாவட் சன், பிலாவட். ஆனா பவுல் சொல்றாரு, யூ ஆர் அக்செப்டட் இன் தி பிலாவட். முதலாவது ஞாபகம் வச்சுங்க, இயேசுக்குள்ள தேவன் நம்மளை அங்கீகரிச்சிருக்கிறார். இயேசுவை தான் பிலாவட்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா பிதாவானவர் இந்த உலகத்தை படைச்சது இயேசுக்காக தான், உலகத்தை படைச்சதும் இயேசு மூலமா தான். ஃபார் ஆல் திங்ஸ் வே கிரியேட்டட் பை ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். அப்போ இந்த மாபெரும் உலகத்தை, இந்த அண்ட சராசரங்களை தேவன் இயேசு கிறிஸ்துவான தன்னுடைய குமாரனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. திஸ் ஆல் பிலாங்ஸ் டு ஜீசஸ். அந்த அளவுக்கு பிதாவானவர் நேசிக்கிறார் இயேசுவை. ஏன், வேதம் முழுவதும் இயேசுவை பத்தி தான். பிதாவானவர் தன்னுடைய குமாரனை எவ்வளோ நேசிக்கிறார்னா வேதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வேதம் முழுவதும் அவருடைய குமாரனை பத்தி தான் பர். எல்லா விதமான ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹீரோஸ், சாக்ரிஃபைசஸ், டைப்பாலஜிஸ், எக்ஸாம்பிள், நிழல்கள், இது எல்லாமே அவருடைய குமாரனை பத்தி தான். முழு வேதாகமே குமாரனை பத்தி தான். ஏன், பைபிளுடைய முதல் வார்த்தை பாருங்க, முதல் வார்த்தை நம்ம ஹீப்ரூ பைபிளை படிச்சோம்னா தெரியும் பாருங்களேன், பரஷித். அதான் முதல் வார்த்தை, அதை தான் நம்ம வந்து இன் த பிகினிங் அப்படின்னு பார்க்குறோம் இங்கிலீஷ் பைபிளில். ஆனால் பார் அப்படின்னா குமாரன் அர்த்தம் எபிரேய மொழியில், தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் பார்த்திமேயுஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம், பார்னா பாஸ். இந்த வார்த்தைகள் உடைய ஆரம்பத்தில் பாருங்க, பார், பார்னா குமாரன், குமாரன். அப்போ வேதத்துடைய முதல் வார்த்தை குமாரன். ஏன்னா தேவன் குமாரன் அவ்வளோ நேசிக்கிறார். வேதத்துடைய கடைசி வார்த்தை ஆமேன். ஆமென் அப்படிங்கற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுடைய டைட்டில். வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க படிச்சு பாருங்க, ஆமென் இஸ் எ டைட்டில் ஆஃப் ஜீசஸ். அப்ப வேதத்துடைய முதல் வார்த்தை பார், குமாரன். கடைசி வார்த்தை குமாரனுடைய ஒரு டைட்டில். என்டயர் புத்தகமே குமாரனை பத்தி தான். ஏன்னா தேவன் தான் குமாரன் அவ்வளோ நேசிக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், நீ என் பிரியமானவன். அப்போஸ்தலர் பவுல் ஏசு கிறிஸ்துவ ரெஃபரன்ஸா வச்சு தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, நீ பிரியமானவருக்குள் முன்குறிக்கப்பட்டாய். யூ ஆர் அக்செப்டட் இன் த பிலவட். அவர் சிம்பிளா சொல்லி இருந்திருக்கலாமே, யூ ஆர் அக்செப்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஏன்னா இன் கிரைஸ்ட் அப்படின்றது அப்போஸ்தலர் பவுல் அதிகபட்சமா யூஸ் பண்ண ஒரு கிறிஸ்தவனுடைய ஐடென்டிட்டியை குறிக்கிற ஒரு வெளிப்பாடு. 70 மேற்பட்ட தடவை புதிய ஏற்பாட்டில் இன் கிரைஸ்ட், இன் ஹிம், இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் ஒரு விசுவாசிக்கு தான் அடையாளம் என்னன்றதை விவரிச்சு காமிச்சிட்டு இருக்கிறார். அதுதான் அவருடைய ஃபேவரட் ஃப்ரேஸ். ஆனா இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணல, இன் கிரைஸ்ட்னு யூஸ் பண்றது பதிலு இன் த பிலவட்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன், ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் என்னத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார்னா, நம்ம எல்லார்கிட்டயுமே இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ அங்கீகரிக்கப்பட்டவ மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவ போலவே நீ பிரியமானவனா இருக்கிற, பிரியமானவருக்குள் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தனா, அப்போ நீ தேவனுடைய பிரியமானவன். யூ ஆர் த பிலவட் ஆஃப் காட். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ அளவுக்கு நீயும் தேவனுக்கு பிரியமானவன். ஓ, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதனாலதான் சொன்னேனே, திஸ் இஸ் தி அஸ்டானிஷிங் லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை தனிப்பட்ட வகையில நமக்கு நம்ம எடுத்துக்கணும், எனக்கு நான் எடுத்துக்கணும், பர்சனலைஸ் பண்ணிக்கணும். ஆனா இன்னைக்கு நான் கத்துக்கிற எந்த அன்பை நான் பர்சனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு, இயேசு கிறிஸ்து மேல இருந்த அதே அன்பை நான் எனக்காக ஏத்துக்கிறேன். ஏன், ஏன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ பிரியமானவர்னு கூப்பிட்டாரு. அந்த பிரியமானவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன். அப்ப நான் அந்த பிரியமானவருக்குள்ள இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து மேல பிதாவானவர் எத்தனை அன்பை வச்சிருக்கிறாரோ, எவ்வளவு ஆழமான அன்பை வச்சிருக்கிறாரோ, அதே அன்பை நான் சொந்தம் கொண்டாட முடியும், அதே அன்பை நான் அனுபவிக்க முடியும், அதே அன்பு நிமித்தம் நானும் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் எந்த அன்புனால நேசிச்சாரோ, அதே அன்புனால தேவன் என்ன நேசிக்கிறார், அதே அன்புனால தேவன் உங்களை நேசிக்கிறார். You are accepted in the beloved. அதனாலதான் யோவான் 17:26 இயேசு ஜெபம் பண்ணி சொல்றாரு, பிதாவே உங்களுடைய அன்பு என் மேல எப்படி இருந்துச்சோ அதே அன்பை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா இயேசு அன்னைக்கே சொல்லிட்டாரு, என் மேல காட்டின அன்பை என் பிள்ளைங்க மேல நீங்க காமிக்க போறீங்க, என்னுடைய சீஷர்கள் மேல நீங்க காமிக்க போறீங்க, அவங்களுக்கு அது சொந்தமானது. ஏன்னா நீங்களும் நானும் தனியா இல்லை, நீங்களும் நானும் அநாதைகள் இல்லை, கிறிஸ்து இயேசு என்னும் பிரியமானவருக்குள் நம்ம எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். We are accepted in the beloved. அதனாலதான் 3 யோவான் 2 அப்போஸ்தலர் யோவான் ஒரு விசுவாசிய பார்த்து எழுதுறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறதை போல. ஆனா யோவான் இந்த பிரியமானவனே அப்படின்றது இயேசுடைய பேர் தானே, இயேசுடைய டைட்டில் தானே, அதை வச்சு நீங்க எங்களை எப்படி கூப்பிட முடியும்? யோவான் சொல்றாரு, கரெக்ட். அதனாலதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க பிரியமானவருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இயேசு மேல இருக்கிற அதே அன்பு, அவர் மேல வச்சிருந்த அதே பிரியம் உங்க மேல இருக்குது. தேவன் இயேசு மேல வைத்த அதே அன்புனால உங்களை நேசிக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம், இது நம்ம அனுபவிக்க வேண்டிய மாபெரும் அன்பு. இது நிச்சயமா நம்மளை நிறைவாக்குற ஒரு அன்பு. இந்த அன்பு கீடாக எதுவுமே இல்லை. அப்போ தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஆனால் எந்த அன்பை வச்சு நேசிக்கிறார்? அவருடைய குமாரன் மேலே காமிச்சாரே ஒரு அன்பு, அவருடைய குமாரனை ஒரு அன்புனால நேசிக்கிறாரே, அதே அன்பு நிமித்தம் நம்மளையும் நேசிக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம பிரியமானவர்கள் தேவனுக்கு. இந்த அன்பை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அநேக நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வாங்க கற்றுக்கலாம். ஏன்னா இயேசுவ பிதாவானவர் பிரியமானவனே எங்க கூப்பிட்டாருன்ற அதே இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம போகலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஞானஸ்நானம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று தண்ணீர்லேருந்து வெளியே வர்றாரு, ஜெபிக்கிறாரு, வானங்கள் திறக்கப்படுது, வானத்திலிருந்து பிதாவானவர் பேசுறாரு. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, குமாரன் இருக்கிறார், பிதாவானவர் பேசுறாரு, இன்னும் ஒரு சில வினாடிகளில் ஆவியானவர் இறங்கி வர்றார். மூன்று நபர்கள், மூன்று வித்தியாசமான நபர்கள், ஆனால் ஒரே தேவன். கமான் ட்ரினிட்டி அங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வர்றாரு, வானங்கள் திறக்கப்படுத்து, பிதாவானவர் பேசுறாரு, நீ என் நேசகுமாரன், நான் மேலே ரொம்ப பிரியமா இருக்கிறேன். முதல் விஷயத்தை நம்ம கத்துக்கலாமா இதுல இருந்து? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ பார்த்து நீ பிரியமானவன் சொல்லும் போது இயேசு இன்னும் எந்த ஊழியத்தையும் ஆரம்பிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு அற்புதத்தை கூட செய்யல, ஒரு நன்மையும் செய்யல. யாருக்கும் பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடை தரல, செத்து போனவன உயிரோட எழுப்பல, ஏன் இன்னும் ஒரு பிரசங்கம் கூட பண்ணல, ஊழியமே ஆரம்பிக்கல. எந்த பெரிய அற்புதத்தை செய்யவும் இல்லை, எந்த ஊழியத்தையும் ஆரம்பிக்கவும் இல்லை. அதுக்கு முன்னாடியே பிதாவானவர் இயேசுவுக்கு தன்னுடைய அன்பை காமிச்சிட்டு சொல்றாரு, நீ என் நேசகுமாரன், நான் மேல பிரியமா இருக்கிறேன். முதல் விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, அதே பிரியமானவருக்குள் நம்மளும் இருக்கிறதுனால, அதே அன்பு நமக்கும் சொந்தமா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், நான் எந்த நல்ல கிரியை செய்யறதுக்கு முன்னாடியே அவருடைய அன்பு என்னுடையது. ஏதோ ஒண்ணு அவரை பிரியப்படுத்துறதுக்கும் பெருமைப்படுத்துறதுக்கும் செஞ்சாதான் அவருடைய அன்பு எனக்கு சொந்தம்னு நான் சொல்ல தேவையில்லை. நான் இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் பண்ணும், இவ்வளோ பைபிள் அதிகாரங்கள் படிக்கணும், இத்தனை நாட்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து ப்ரூவ் பண்ணணும்னு நான் போகாம, நான் இருக்கிற இடத்துலயே அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால இருக்கிற நிலையிலேயே அவருடைய மாபெரும் அன்பை அனுபவிக்க முடியும். நம்பர் ஒன் இஸ் திஸ், யூ ஆர் பிலவ்ட் பிஃபோர் யூ டிட் எனி குட். எந்த நன்மையும் செய்யறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை நேசிச்ச அதே அன்பை நான் உமால வச்சிருக்கிறேன், அதே அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். ரெண்டாவது இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம், இந்த அன்பை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு போய் அற்புதங்களை செய்கிறார், இயேசு அதிசயங்களை செய்கிறார். இந்த அன்பை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம தேவனுக்காக சாதனைகளை செய்வோம். அப்போ முதலாவது, எந்த நல்ல கிரியையும் செய்யறதுக்கு முன்னாடியே இயேசு மேலே வைத்த அதே அன்பு நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிறார். ரெண்டாவதா, இந்த அன்பை தெரிஞ்சுக்கிட்டார் இயேசு. தெரிஞ்சுக்கிட்டு வனாந்திரத்துக்குள்ளே போகிறாரு, 40 நாள் ஆயிடுச்சு, உபவாசம் ஜெபம் பண்ணுறாரு, உபவாசத்தை முடிச்சிட்ட பிறகு பிசாசானவன் வர்றான் சோதிக்கிறதுக்காக. அவன் வந்து சொல்ற வார்த்தையை கவனிங்களேன், நீ தேவகுமாரனாய் இருந்தால் இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடு, நீ தேவகுமாரனாய் இருந்தா இந்த தேவாலயத்து உச்சியிலிருந்து நீ கீழே விழு, தாழ விழு, தேவதூதரை பிடிச்சுக்குவாங்க. கவனிச்சிங்களா, ஒவ்வொரு தடவை பிசாசானவன் சோதிக்க வரும்போதும் நீ பிரியமானவன் அப்படின்ற அந்த வார்த்தையை பிசாசானவன் ஞாபகப்படுத்தவே இல்லை. ஏன்னா 40 நாட்களுக்கு முன்னாடி தான் இயேசு கேள்விப்பட்டாரு பிதா கிட்ட இருந்து, நீ என் நேசகுமாரன், அவன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி, யூ ஆர் மை பிலவட் சன் அப்படிதானே சொன்னாரு. ஆனா பிசாசான வரும்போது இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட் சொல்றானே, பிலவட்ன்ற வார்த்தைய விட்டுட்டான் அப்படியே. ஏன்? ஏன்னா பிசாசானவன் இயேசு கிட்ட வந்து நீ நேசகுமாரனா இருந்தா அப்படின்னு வளரிட்டு இருந்தானா, அவன் சோதனைக்கு அவனே வேட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவன் சோதனை வேலை செய்யாது. ஏன்? ஏன்னா அவனே தெரியாம ஞாபகப்படுத்தி விட்டானே, நீர் தேவனுடைய நேசகுமாரனா இருந்தார். சாரி சாரி சாரி, திரும்பி வர ஜீசஸ் அப்படின்ட்டு அவர் ரிட்டர்ன் போயிருந்துருக்கணும். மறந்துடுங்க, நான் என்ன சொன்னேன், இப்போ திரும்பி சோதிக்கிறேன் நான், சே இப்படி பண்ணிட்டேன்னு நான் அப்படின்ட்டு அவமானப்பட்டு அவன் திரும்பியும் ஆரம்பிச்சிருக்கணுமா இருக்கும். அதனால தான் பிசாசானவன் ஐடியாவை என்ன பண்ணிட்டான் தெரியுமா, நீர் தேவகுமாரனா இருந்தால். குட்டி பிசாசங்களும் குள்ள பிசாசங்களும் என்ன பண்ணியிருக்கோம் பின்னாடிலேருந்து, நல்ல வேலை நேசகுமாரன் சொல்ல இவர் சொல்லியிருந்தா இவர் சோதனை வேலை செஞ்சிருக்காது. ஏன்? தேவன் உன்னை நேசிக்கிறார்னு ஞாபகப்படுத்திட்டா சோதனை எப்படி வேலை செய்யும்? அதுலயே கோட்டை பாயிடுவோமே, அதுலயே வல்லமை கிடைக்குது நமக்கு. அதனாலதான் நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதான் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, பிரியமானவருக்குள் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா, இயேசு மேல வைத்த அதே அன்பு உங்களுக்கும் இருக்குது ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா, பிசாசானவன் உங்களுக்கு எதிராக கொண்டு வர சோதனைகளுக்கு வல்லமை இல்லை. அவனுடைய சோதனைகள் வரும்போதே திரியில்லாம வருது. நான் ஒரு சில பட்டாசுங்க இந்த தீபாவளி சீசன்ல வரம்பார் வரும்போது திரியில்லாம வரும், தெரியாம வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு போனோமோ, ஆனா பாக்ஸ்ல எடுத்து பார்த்தா தெரியலாம வரும், அது வெடிக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சு. அதே மாதிரி தான் பிசாசானவர், நீர் தேவகுமாரனா இருந்தா அங்கேயே ஜீசஸ் சொன்னாரு, டுஸ்ராஜ். இது டுசிது ஏன், ஏன்னா நேசகுமாரன் அப்படின்ற அந்த வெளிப்பாடு அவருக்கு இருந்துச்சு. When you know that your God's beloved, உங்களுக்கு எதிராக வர எல்லா சோதனைகள், அது இச்சையின் சோதனையாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் பிட்டிக்குள்ளே கொண்டு போகிற சோதனையாக இருக்கலாம், இல்லை எதிர்காலத்து பயத்து சோதனையாக இருக்கலாம், இல்லை எவனுக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் எரிஞ்சு விழணும் பழி வாங்கணுன்ற ஒரு சோதனையாக இருக்கலாம், வரும்போதே அது டுஸ்ன்னு வருது. ஏன், ஏன்னா நீங்கள் நேசகுமாரன் சொல்லி உங்களுக்கு தெரியும். When you know that you are God's beloved, the devil's temptations become powerless. You can overcome his temptations very easily. அப்போ பிரியமானவருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோன்ற உண்மையை நம்ம ஞாபகப்படுத்திக்கும் போது, இயேசு மேல வச்ச அதே அன்பை தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வெற்றிகரமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை மட்டும் இல்லை ஒரு ஆகாரமும் நம்மளுக்கு அதில் தான் அடங்கி இருக்குது. ஏன்னா பிசாசானவ இயேசுகிட்ட வந்து, நீர் தேவகுமாரனானால் இந்த கல்லை அப்பமா மாத்தும்னு சொன்னாரு. அப்போ இயேசு என்ன ரிப்ளை பண்ணாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கிறான் அப்படின்னு தான் ரிப்ளை கொடுத்தாரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், பிசாசானவன் என்ன சொன்னா, கல்லை நீங்க பிரெட்டா மாத்தி சாப்பிடலாம். ஆனா இயேசு என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா, நான் ஏற்கனவே சாப்பிட்டுதான் இருக்கிறேன், இல்ல நீங்க பாஸ்டிங் பண்ணீங்கன்றது தானே நான் கேள்விப்பட்டேன் அப்படிதானே இந்த குட்டி பிசாசன் சொல்லிச்சு. ஆனா இயேசு என்ன தெரியுமா அந்த இடத்துல கொண்டு வர்றாரு, பார் நீ எதிர்பார்க்குற மாதிரி வெறும் பிரெட்டு ஜாமு பட்டரு சாப்பாடு இதுதான் ஆகாரன்றது இல்லை, இதை விட மேலான ஆகாரத்தை ஒன்று நான் சாப்பிட்டுனுக்குறேன். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், 40 நாட்களுக்கு முன்னாடி தான் வானங்கள் திறந்து பிதாவான ஒரு வார்த்தையை பேசினாரு. அந்த வார்த்தையை பற்றி தான் இயேசு சொல்கிறாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கிறான் அப்படின்னா அர்த்தம். இந்த 40 நாளும் என் பிதா என்னை பார்த்து பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அவர் என்னை பார்த்து சொன்னார் தெரியுமா, நீர் என் நேசகுமாரன், அந்த நீர்லயே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டேன் நான், நீர் என் அந்த என் மேல கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டேன், அப்புறம் நீர் என் நேசகுமாரனோ, நான் வெறும் குமாரன் இல்லை நான் நேசகுமாரன், அதுல கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தேன், நீ என் நேசகுமாரன். ஏன், ஏன்னா பிறந்ததுல இருந்தே நான் மரியாளுடைய பிள்ளையா, இல்ல யோசேப்புடைய பிள்ளையா, இல்லைனா ஏதோ ஒரு போர் சேவகனுடைய செயலால பிறந்த குழந்தையா, இப்படியெல்லாம் ஜனங்க கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்போது என்னுடைய தகப்பன் என்னை பார்த்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்து சொல்லிட்டாரு, நீ ஏன் மகன், ஏன் மகன். அப்ப இயேசு என்ன சொல்லிட்டு இருக்கிறாருனா, பிசாசு கிட்ட யார் சொன்னது பசியில இருக்கிறான்ட்டு, யார் சொன்னது எனக்கு ஆகாரம் இல்லைன்னு, இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடுறது எனக்கு தேவைப்படாது, ஏன்னா என் பிதாவானவர் பேசினாரு அந்த அன்பின் வார்த்தைகள், நீ என் நேசகுமாரன் சொன்னார், அவர் என் மேல பிரியமா இருக்கிறாருன்னு சொன்னார் பார், அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பிச்சு பிச்சு சாப்பிடுறேன் நான், அதனால நான் நல்லா இருக்கிறேன். பாத்தீங்களா, தேவன் தன்னை நேசிக்கிறாருன்ற வெளிப்பாடு தனக்கு ஒரு ஆகாரமாவே மாறிடுச்சே. இயேசு அந்த டெம்டேஷனுக்கு விழவே இல்லை, இயேசுக்கு பிசாசானவன் ஏதோ ஐடியா கொடுக்குற மாதிரி வந்து நினைச்சுன்னு பாருங்க, ஆனா அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடுங்க ஜீசஸ் இல்ல, வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா, கல்லா அப்பமா மாத்திரம், நான் நூடுல்ஸா கூட மாத்தி சாப்பிடறேன், நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாத்தி சாப்பிட வேலைப்பார். அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே சாப்பிட்டுதாகிறேன், எங்க அப்பா என்ன நேசிக்கிறார், அந்த வெளிப்பாடு எனக்கு ஒரு ஆகாரமா மாறிடுச்சு. மூணாவது விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, ஏசு மேல வைத்திருக்கிற அதே அன்பை தேவன் உங்க மேல வச்சிருக்கிறார், நீங்க தெரிஞ்சுக்க 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 அது உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆகாரமாக போய் சேரும். ஒரு சில பேர் அவங்களுடைய ஆத்மாவுக்கு ஆகாரம் இல்லாம கண்ட கண்ட புளித்த சாப்பாடுங்களையும், கெட்டு போன பிரியாணிங்களையும், கெட்டு போன தக்காளி சாப்பாடுங்களையும் சாப்பிட்டு, சே என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சின்னுக்குறோம். ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, உனக்காக ஃப்ரெஷ் சாப்பாடு அனுப்பியிருக்கிறேனே, ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடு, நான் உன்னை நேசிக்கிறேன். எவ்வளோ தெரியுமா, என் குமாரனை நேசித்த அதே அளவுக்கு உன்னை நான் நேசிக்கிறேன். இந்த அன்பு நமக்கு ஆகாரத்தை கொண்டு வருது. அதனால தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டுருக்குறோம், நம்ம வெறும் தேவகுமாரர்களோ குமாரத்திகள் இல்லை, தேவனுடைய நேசகுமாரன் நேசகுமாரத்திகள். We are not just children of God, but we are the beloved children of God. அதனால தான் இன்னைக்கு நமக்கு எடுத்துக்க முடியும், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி தேவன் வேண்டுகிறார். You are accepted in the beloved. யார் இந்த beloved? Jesus Christ. இந்த அன்பின் வெளிப்பாடு நமக்கு ஒரு ஆகாரம். இன்னொரு விஷயத்தை கவனிங்க, 3 தடவை பிசாசானம் வந்து சோதிக்கும் போதும் 1 தடவை கூட இயேசு தன்னுடைய இளைப்பாறுதலை நடத்த விட்டு எந்திரிச்சு ஒரு வேலையை செஞ்சு காமிக்கல. ப்ரூவ் பண்றேன்டா நானு, டாய் கண்ட கண்ட பிசாசுங்க எல்லாம் வந்து பேசுறீங்க, ப்ரூவ் பண்றேன் நான் அப்படின்னு இறங்கவே இல்லை பார். கல்ல அப்பமா மாத்தி சாப்பிட்றேன், அப்புறமா மாத்தி சாப்பிட்றேன் போ, ஆனா நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், இறங்கவே இல்லை. வானத்துல இருந்து அப்படியே குதிங்க, குதிக்கிறது என்ன, அப்படியே டைவ் அதிக்கிற அப்படியே பாரு, சமர் சல்ட் அடிக்கிறான் பாருன்னு குச்சார் அவர். இல்ல அவர் ஒன்னும் ப்ரூவ் பண்ணவே போகல பாரு. ஏன், ஏன்னா தேவ அன்பு என்னன்னு அவர் தெரிஞ்சதுனால அவர் செக்யூரா இருந்தார். அவர் வந்து பாதிக்கப்படக்கூடியவர் இல்லை. ஹி வாஸ் நாட் வல்னரபிள் டு த டெவில், பட் ஹி வாஸ் செக்யூர், பாதுகாப்பா இருந்தார். எனக்கு தெரியும் நான் யாருன்னு. நல்லா கவனிங்க, தேவனுடைய அன்புல தான் நம்மளுடைய அடையாளம் ஒளிஞ்சிருக்குது. தேவன் அவர் நம்மளை நேசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய அடையாளத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம். See, until you know whose you are, you will never know who you are. நீங்க யாருக்கு சொந்தமானவர், யாரால நேசிக்கப்பட்டவர் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா யாருன்னு தெரிஞ்சுக்காத நேரத்தில் என்ன பண்றோம், கண்ட கண்டவங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறோம். நம்ம என்ன நினைச்சிடறோம், அவனுடைய கேள்விக்கு பதில் கொடுக்குறோம். ஆனா உண்மை என்னன்னா, நமக்குள்ளவே 1008 கேள்விகள் இருந்திருக்கும், அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போயிட்டு இருப்போம். When you know who you are, you don't have to prove anything to anyone. தேவன் உங்களை நேசிக்கிறான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கும் எதையுமே நிரூபிச்சு காமிக்க தேவையில்ல. உனக்கு நான் ஏன் நிரூபிச்சு காமிக்கிறோம், அதான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸா இருக்கும். எனக்கு தெரியும் நான் யாருன்னு, நான் யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணி காமிக்க தேவையில்ல. நான் எனக்கு தெரியும் அவர் என்ன நேசிக்கிறார். நான் அவருடைய குமாரன் மட்டும் இல்லை, நான் அவருடைய நேசகுமாரன். அப்போ ஒரு வேலை இப்படி நடந்திருக்கலாம் இல்லையா, விசாசானவா நீ இயேசு கிட்ட வந்து நீ தேவகுமாரனா இருந்தா உள்ளுக்குள்ள இயேசு ஸ்மைல் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம், நான் வெறும் தேவகுமாரன்றதை நீ ப்ரூவ் பண்ண சொல்ற, ஆனா நான் தேவனுடைய நேசகுமாரன் எனக்கு தெரியும். அதனால நான் என்னுடைய ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து நான் எந்திரிக்க போறது இல்லை. ஐ நோ ஹூ ஐ ஆம். நான்காவதான சத்தியம் பாருங்களேன், தேவன் ஏசு கிறிஸ்து மேல வச்ச அதே அன்பு உங்க மேல வச்சிருக்கிறாருன்னு அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களை நிலைப்படுத்தும், உங்களை ஸ்டேபிளா மாத்தும். கண்ட கண்ட ஜனங்களுக்கு நீங்க யாரும் ப்ரூவ் பண்ண போக மாட்டீங்க, உங்களுக்கே நீங்க யாரும் ப்ரூவ் பண்ணிக்க போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா, உங்களுக்கு தெரியும் நீங்க தேவ குமாரனோ குமாரத்தி மட்டும் இல்லை, தேவனுடைய நேசகுமாரன் நேசகுமாரத்தி. யூ ஆர் லவ்ட், அண்ட் வென் யூ நோ யூ ஆர் லவ்ட், யூ நோ ஹூ யூ ஆர். நீங்க யாரு, நேசிக்கப்பட்டவங்க. நீங்க யாரு, தேவனுடைய நேசகுமாரன் இல்லடா நேசகுமாரத்தி. நீங்க யாரு, ஏசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பிரியமானவருக்குள் அங்கீகரிக்கப்பட்டவங்க. யூ ஆர் அக்செப்டட் இன் த பிலவன். அப்போ தனியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம், நீங்க தான் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். தேவன் முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை மனுஷன் முன்னாடியாக இருக்கட்டும், நீங்கள் நீங்களா உங்களை பிரதிபலிக்க தேவையில்லை. நீங்கள் நீங்களே உங்களுக்கு பிரதிநிதியாக மாற தேவையில்லை. உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவருக்குள்ள தேவன் உங்களை வச்சிருக்கிறார். அப்போ அவருக்குள்ள தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ தேவன் முன்னாடி நிற்கும் போதும் பிரியமானவருக்குள் இருக்கிறவர்களாக நம்ம நிற்கிறோம், ஜனங்க முன்னாடி நிற்கும் போதும் பிரியமானவருக்குள் இருக்கிற மாதிரி தான் நம்ம நிற்கணும். அப்படின்னா தேவன் முன்னாடி நிற்கும் போது சொல்றேன், நான் நானா வரல, ஆண்டவர் ஏசு கிறிஸ்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறேன், அவருக்குள்ள இருக்கிறதுனால அந்த அடையாளத்தை நான் வந்துட்டு இருக்கிறேன், சகல ஆசீர்வாதமும் நம்மளுக்கு சொந்தமாகுது. அதே போல மனுஷர்களை ஃபேஸ் பண்ணும்போது, கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது, ஒரு சில சோதனைகளை ஃபேஸ் பண்ணும்போது, இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணும்போது, ஒரு சில சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, பிரியமானவருக்குள் ஒளிந்திருக்கிறவர்களாகவே நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம நம்மளா எந்த பிரச்சனையும் டீல் பண்ண போகக்கூடாது பார், பிரியமானவருக்குள் இருக்கிறோன்னு தெரிஞ்சு நம்ம போகணும். நோவிங் தட் யூ ஆர் இன் கிரைஸ்ட், நோவிங் தட் யூ ஆர் இன் த பிலவன், நோவிங் தட் காட் லவ்ஸ் யூ ஜஸ்ட் லைக் ஹி லவ்ஸ் ஜீசஸ், ஃபேஸ் எவ்ரி ட்ரபிள். அதில் தான் வெற்றி ஒளிஞ்சிருக்குது. ஒரு நாள் ஒரு சிங்கக்குட்டி அவங்க அப்பாட்ட கேட்டான், பா நம்ம யாரு, அப்பா சொன்னாரா காட்டுக்கு ராஜா நம்ம தான்ப்பா. அப்படியா, இருங்க வெளியே போயிட்டு வரேன். வெளியே போய் எல்லா மிருகங்கள்கிட்ட கேட்க ஆரம்பித்தான், யார் காட்டுக்கு ராஜா சொல்லு. எல்லா மிருகங்களும் ஒத்துக்கிச்சான், நீ தான் காட்டுக்கு ராஜா, நீ தான் காட்டுக்கு ராஜா. தூங்கி நிற்கிற யானையை போட்டு அடிக்குதான், யானை சொல்லுது நீ தான் காட்டுக்கு ராஜா. ஒரு ஒரு மிருகமும் ஒத்துக்குதான், ஆனால் அந்த ஓனாய் மட்டும் ஒத்துக்கவே இல்லையாம் பார். நீ காட்டுக்கு ராஜாவாக இருந்தா வா, ஒத்தை கொத்த மோதி பார்க்கலாம். சிங்கக்குட்டிக்கு உள்ள ஒரு பயம், ஆனாலும் காட்டுக்கு ராஜா நான். மோதலாம் அங்கிள், அங்கிள் ஓனாய் அங்கிள் வரேன் நான், நாளைக்கு பார்க்கலாமா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஆனால் வரேன் நாளை, நாளைக்கு வரேன் நான் அப்படின்ட்டு போயிட்டார் வீட்டுக்கு. சரி, காலையில் இருந்துச்சு புஷ்அப்ஸ் பண்ணுகிறாரு, புல்அப்ஸ் பண்ணுகிறாரு, அப்புறம் கிளம்பி வர்றாரு. அவங்க அப்பா அம்மா நோட் பண்ணுறாங்க, என்னடா சிங்கக்குட்டி வேறு மாதிரி பண்ணுகிறானே நீ காலையிலே அப்படின்னு. இதுவரை கதை தான் உங்களுக்கு தெரிய ஏற்கனவே. ஒத்தைக்கு ஒத்த ஃபைட் பண்ணுறதுக்காக சிங்கக்குட்டி போகுது, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓனாய் தூரத்துலேருந்தே பார்த்துருச்சு, ஓ இன்னைக்கு சிங்கக்குட்டியே எப்படியோ தான் காட்டுக்கு ராஜான்றத ப்ரூவ் பண்ணி காமின்னு அப்படியே நான் இழுத்துட்டேன், எப்படியாவது உன்னை கடிச்சு கொதறிட்டோம்னா இன்னைக்கு நம்ம வயிறு நிரம்பிடும், சிங்கக்குட்டியை சாப்பிட்ட ருசி நம்மளது தான் அப்படின்னு அது அங்கேருந்து ஓடி வருது. சிங்கக்குட்டி இங்கேருந்து ரெடி ஆகலாம், சின்னதாக தான் தெரியலாம், அச்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓடி வர பெருசாக தெரியறான். ஓ, தெரியாமல் கூப்பிட்டோமான்னு தெரியலேன்னு சிங்கக்குட்டி கொஞ்சம் அலற உள்ளுக்குள்ளவே. கிட்ட வர வர, ஐயோ என்னடா குட்டியா தனடா தான் இப்போ இவ்வளோ பெருசாக தெரியுத மூஞ்சு அப்படின்னு அவன் கிட்ட வர வர இவனும் கொஞ்சம் பயந்துன என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னும் போது ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கும்போது ஓனாய் நின்றுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுக்குது, அலர் அச்சு பிச்சு கட்டின்னு ரிவர்ஸில் ஓடிச்சு. சிங்கக்குட்டி அப்படியே சிரிப்பா, அப்படித்தான் ஓடனா, யாருன்னு நினச்ச சிங்கக்குட்டினா நான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க அப்பா நிற்கிறான் பின்னாடி. இதுதான் நம்ம வாழ்க்கை. ஏன்னா சில தடவை ஒரு சில பிரச்சனைகளால் நான் காமிச்சிடணும் யாருன்னு, பேசிடுறேன் நான், திட்டிடுறேன் நான், நான் டீல் பண்ணுறேன் இதை அப்படின்னு இறங்கிடலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், ஞாபகப்படுத்திக்க உன் பின்னாடி நான் இருக்கிறேன். ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். ஏசு மேலே எவ்வளோ அன்பை வச்சனோ அதே அன்பை நான் உன் மேலே வச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக இயேசுக்குள்ளே உன்னை நான் வச்சிருக்கிறேன் பிதாவானவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:30 படிக்கிறோம், அது தேவனே போட்ட ஐடியாவாம். பார், இயேசுக்குள்ளே நம்மளை வைக்கிறது தேவனுடைய ஐடியாவான். நான் அருமையான தேவன் பாருங்க, இது வேற யாரோ ஒருத்தர் கொடுத்த சஜஷன் இல்லை, நம்ம போட்ட ஜெபம் இல்லை. எப்படியாவது இயேசுக்குள்ளே ஒழிச்சு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, வசனம் போட்டுருது, ஆஃப் ஹிம் யூ ஆர் இன் கிரைஸ்ட். அவர்னால தான் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா. அப்படின்னா பிரியமானவருக்குள் நம்ம வைக்கப்படுற ஐடியாவே தேவனுடையதுதான். அப்ப தேவனுடைய திட்டம் பாருங்களேன், அவர் சொல்றார், இந்த உலகத்திலே என் குமாரனை விட நான் அதிகமா யாரையும் நேசிக்கிறது இல்ல, ஆனா என் குமாரனை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் என் குமாரனுக்குள்ள வச்சு என் குமாரனை எவ்வளவு நேசிக்கிறனோ அதே அளவுக்கு அவங்களையும் நான் தனிப்பட்ட வகையில நேசிக்க போறேன். He loves you just like he loves Jesus. அவர் உங்களை நேசிக்கிறார், இயேசு மேலே வைத்திருக்கிற அதே அன்பினால உங்களை நேசிக்கிறார். இதை தெரிஞ்சுக்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவு, ஒரு ஆகாரம், ஒரு தைரியம். சோதனைகள் இனி வேலை செய்யாது, ஜெயிக்கலாம், தலை நிமிர்ந்து வாழலாம். எந்த பிசாசானவனுடைய தூண்டுதலுக்கும் இடம் கொடுக்காம, எதையுமே நம்ம நிரூபிக்க போகாம நிலையாக வாழ முடியும், ஸ்டேபிளாக வாழ முடியும், செக்யூராக வாழ முடியும். நீங்களும் நானும் பிரியமானவருக்குள் இருக்கிறோன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. அது நிமித்தம் தான் நமக்கு பராமரிப்பு, அது நிமித்தம் தான் நமக்கு பாதுகாப்பு, அது நிமித்தம் தான் நமக்கு ஆசீர்வாதம். மெய்ப்பர்கள் சொல்றாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி பிறக்கும் போது தாயுடைய பராமரிப்பும் தாயுடைய பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு. ஆனா ஒரு சில தடவை துக்கமான விஷயம் என்னன்னா, இந்த தாய் மறுச்சிற வாய்ப்பு இருக்குதான். அப்போ அந்த குட்டிகள் அனாதையா இருக்குமா, யார் பால் கொடுக்கறது, எப்படி அது பொழைச்சிக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா, வேற ஒரு சில ஆடுகள் தன்னுடைய குட்டிகளை ஈன்றெடுத்திருக்கும், அதோடைய குட்டிகள் ஏதாவது ஒன்று மறிச்சிருக்க வாய்ப்பு இருக்குதான் பார். அப்போ ஒரு பக்கம் தாய் இறந்துருச்சு, குட்டி பழச்சிருச்சு, ஆனால் இப்போ அதுக்கு பால் தேவை, ஒரு பராமரிப்பு தேவை. இன்னொரு பக்கம் தாய் பழச்சிருச்சு, ஆனால் ஏதாவது ஒரு குட்டி மறிச்சு போயிருக்குமா, அப்போ என்ன பண்ணுவாங்களாம், இந்த தாயை இழந்த குட்டி உழைச்சிக்கணும்னா, அதுக்கு பராமரிப்பு கிடைக்கணும்னா, அதை இந்த குட்டி போட்டிருக்கிற வேற தாய்கிட்ட கொண்டு போவாங்களாம் பார். ஆனால் அது முட்டி தள்ளிடுமா, ஏன்னா இது தன்னுடைய குட்டி இல்லைன்னு சொல்லி அந்த வாசனையை பார்த்தே அதுக்கு தெரிஞ்சிருமாம் பார். இப்போ அப்படியே விட்டால் அந்த குட்டி மறிச்சு போயிடும், தாய்ப்பால் கிடைக்காம பராமரிப்பு கிடைக்காம அது பிழைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த பால் கொடுத்துட்டு இருக்கிற தாய் ஏதாவது ஒரு குட்டியை இழந்திருக்கும் தெரியுமா, அந்த மறித்து போன குட்டியுடைய தோல் எடுத்து இந்த தாயை இழந்த ஆட்டுக்குட்டி மேலே போட்டு விட்டுருவாங்களாம் பார். எப்பெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி பால் குடிக்கிறதுக்காக கிட்ட வருமோ அப்பெல்லாம் அந்த தாய் தன்னுடைய குட்டியின் வாசனையை பார்த்து இந்த அனாதையான குட்டிக்கு பால் கொடுக்குமா. அப்படியே பார்த்தா இந்த குட்டி பிழைக்க வாய்ப்பே இல்லை, இதுக்கு பால் கிடைக்கிறதோ பராமரிப்பு கிடைக்கிறதோ வாய்ப்பே இல்லை. அப்படியே பார்த்தா அது செத்து போயிடும், அதால வாழ முடியாது. ஆனா வேற ஒரு மறித்து போன ஆட்டுக்குட்டியின் தோல் அது மேல இருந்ததுனால அதுக்கு பால் கிடைக்குது, பராமரிப்பு கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு பாசம் கிடைக்குது. ஏன்னா அந்த தாய் தன்னுடைய குட்டிக்கு கொடுக்குற அதே அங்கீகாரத்தை இந்த குட்டிக்கு கொடுக்குது. அதே போலதான் நம்ம நம்மளா பொழைச்சிக்க வாய்ப்பே இல்லை, நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம நம்மளா ஓனா இங்க முன்னாடி ஜெயிக்க முடியாது, நம்ம சொந்த பலத்தினால சொந்த திறமையினால தலை நிமிந்து வாழ முடியாது. ஆனா ஏசு கிறிஸ்துன்ற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மரணத்து நிமித்தம் நம்ம எல்லாரும் அவருடைய தோலை அணிஞ்சிருக்கிறோம்னு நம்ம மறந்துடக்கூடாது. அவருடைய நீதியின் வஸ்திரம் நம்மளை கவர் பண்ணிட்டு இருக்குது, அவருக்குள் பிதாவான நம்மளை வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு அவருடைய பராமரிப்பு நம்மளுக்கு சொந்தம், பாதுகாப்பு நமக்கு சொந்தம், ஓநாய்கள் மேல வெற்றி நம்மளுக்கு சொந்தம், பிசாசு மேல வெற்றி நம்மளுக்கு சொந்தம், இச்சையின் மேல வெற்றிக்கு நமக்கு சொந்தம். கமான், ஒவ்வொரு சோதனையும் நம்ம ஜெயிக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? நம்ம நம்மளா இல்லை, பிதாவானவர் இயேசுவுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார். பிரியமானவருக்குள் நம்ம எல்லாருமே பிரியமானவர்களா இருக்கிறோம். நீங்களும் நானும் பிரியமானவர்கள். எந்த அளவுக்கு பிதாவானவர் இயேசுவை நேசிச்ச அளவுக்கு நீங்களும் நானும் பிரியமானவர்களா இருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்திக்கங்க. இது உங்களுக்கு ஆகாரமா இருக்கும், இது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், இது உங்களுக்கு வல்லமையை கொண்டு வரும், பராமரிப்பை கொண்டு வரும், உங்களை நிலைப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும், உங்களை வெற்றிகரமாக வாழ வைக்கும். இந்த அன்பை பர்சனலைஸ் பண்ணிக்கங்க. இந்த அன்பை தனிப்பட்ட ரீதியா ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க. இயேசுவை நேசிச்ச அதே அன்புனால தேவன் என்ன நேசிக்கிறார், என் கூடவே இருக்கிறார், என்ன பராமரிப்பார். இயேசுவை நேசிக்கிறார் அதே அளவுக்கு என்னையும் நேசிக்கிறார். ஆமென். மறந்துடவே மறந்துடாதீங்க. இயேசு மேல வச்சிருக்கிற அதே அன்பு தேவன் உங்க மேல வச்சிருக்கிறார். அதை அனுபவிங்க, ருசி பாருங்க, அதை பர்சனலைஸ் பண்ணிக்கங்க. வெற்றிகரமா வாழுங்க. உங்களுக்காக தேவன் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிள் ஆக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.